2020 பிப்ரவரி மாத தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் கதிரவனை கேளுங்கள் ஆரம்ப நிலை நிறுவன யுக்திகள் பாகம் 16A ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்னுரை. ஆரம்ப நிலை நிறுவனங்கள் தழைத்து வளர வேண்டுமானால் அவை கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள் தந்திரங்கள் யுக்திகள் யாவை என பலர் பல தருணங்களில் என்னை கேட்டதுண்டு. அவர்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட சில குறிப்புகளே இக்கட்டுரை தொடரின் அடிப்படை. வடிவமைப்பு கோவைக்காக இக்கட்டுரை வரிசை சீனெட் தளத்தில் வந்துள்ள ஸ்டார்ட் அப் சீக்ரெட்ஸ் என்னும் கட்டுரை தொடரின் வரிசையை சார்ந்து அமைத்துள்ளேன். ஆனால் இது வெறும் தமிழாக்கம் அல்ல. இதில் என் அனுபவபூர்வமான கருத்துக்களோடு சீனெட் கட்டுரையில் உள்ள கருத்துக்களையும் சேர்த்து அளித்துள்ளேன். அவ்வப்போது வேறு கருத்து மூலங்களையும் குறிப்பிட்டு காட்டுவதாக உத்தேசம். வாருங்கள், ஆரம்ப நிலை யுக்திகளை மேற்கொண்டு கற்கலாம். கேள்வி. நான் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நல்ல வேலையில் உள்ளேன். என் நண்பன் ஒருவனும் அதே நிறுவனத்தில் இருந்தான். ஆனால் சமீபத்தில் திடீரென வேலையை விட்டு விலகி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளான். அப்போதிலிருந்து என்னையும் தன்னோடு வந்து நிறுவனனாக சேர்த்துக்கொள், நிறுவனத்தில் சம பங்கு தருகிறேன் என்று அறித்து கொண்டே இருக்கிறான். நான் வேண்டாம் என்றாலும் விட்ட பாடில்லை. எனக்கும் இப்போது அவனோடு சேர்ந்து உழைத்து நிறுவனத்தை வளர்த்து சாதிக்கலாம் என ஆர்வம் உண்டாகி உள்ளது. ஆனால் நல்ல வேலையையும் சுழையான சம்பளத்தையும் லேசில் உதறி தள்ள இயலவில்லை. ஒரே குழப்பமாக உள்ளது. இருதலைக்குள்ளி எறும்பு நிலை. நான் என்ன முடிவெடுக்க வேண்டும்? ஒரு தீர்ப்பு கூறுங்களேன். கதிரவனின் பதில். உங்கள் தத்தளிப்பை நன்கு உணர்கிறேன். இதை முன்பு நானே அனுபவித்துள்ளேன். அது வெகு காலம் முன்பு நடந்த கதைதான். ஆனால் இது காலத்தால் மாறாத ஒரு பிரச்சனை. நீங்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நான் கூற இயலாது. இது ஒவ்வொருத்தருக்கும் தத்தமது நிலைமையை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய பிரச்சனை. ஆனால் எந்தெந்த அம்சங்களை ஆராய்ந்து அவற்றின் அனுகூல பிரதிகூலங்களை அலசுவது எப்படி என்பதை விவரிக்க முடியும். அதை படித்து உணர்ந்த பின் உங்கள் நிலைமையை பொறுத்து ஆராய்ந்து உங்களுக்கேற்ற முடிவை நீங்களே எடுக்க முடியும். நீங்களேதான் எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்த எழுப்பிலேயே கூறிவிட விரும்புகிறேன். உங்கள் நிலையில் இருக்கும் அனைவரும், ஆஹா, நான் எப்படிப்பட்ட பெருநிறுவனத்தில் மிக திடமான அஸ்திவாரமுள்ள நிலையில் இருக்கிறேன். இதை விட்டுவிட்டு பல அபாயங்கள் உள்ள ஒவ்வொரு நாளும் தடுமாறி தத்தளிக்கும் ஆரம்ப நிலை நிறுவனத்துக்கு போவானேன்? இங்கேயே மாதா மாதம் சுழையாக சம்பளத்தை வாங்கி கொண்டு அக்கடா என்று பணி ஓய்வு வரும் வரை காலம் தள்ளலாமே என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அது ஒரு மாயம். என்னடா இது, உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பழைய கால தேவதாஸ் பாட்டை ஆரம்பிச்சிட்டானேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. மாயம் என்றால் இங்கு சரியான விவரம் அறியாமல் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் நிலை என்று அர்த்தம். அப்படி என்ன விவரம் தெரியவில்லை என்று கேள்வி உடனே எழுமே, நியாயம்தான். விளக்குகிறேன். ஒரு பெரிய நிறுவனத்தில் மாதா மாதம் சுழையாக சம்பாதிப்பது ஒரு ஸ்திரமான நிலை என்பதுதான் தவறான உணர்வு. ஆரம்ப நிலை நிறுவன பயணத்தில் அபாயங்கள் பல உண்டு என்பது உண்மைதான். அவற்றை சமாளித்து வெற்றி காண்பதே ஒரு பெரிய சாதனை உணர்வு என்பதை விடுங்கள். ஆனால் பெருநிறுவனங்களில் வேலைக்கு அபாயமே இல்லை, ஸ்திரநிலை என்று நினைப்பதுதான் தவறு. ஏனெனில் பெருநிறுவன வேலைகளிலும் பல அபாயங்கள் உண்டு. அவை உங்களுக்கு சாதகமாகாது போனால் நீங்கள் வேலையை இழந்து தெருவில் நிற்கும் நிலைமை உண்டாகக்கூடும். ஒரு வேலை போனால் என்ன, மற்றொரு வேலை கிடைக்காமலா போகும் என்று நீங்கள் அத்தகைய அபாயத்தை உதாசீனப்படுத்தக்கூடும். ஆனால் இப்படி யோசியுங்கள். வேறு வேலை கிடைப்பது எளிது என்பதால் பெருநிறுவனத்தில் அபாயமில்லை என்றால் உங்கள் ஆரம்ப நிலை நிறுவனம் கவிழ்ந்தாலும் அதே போல் வேறு வேலை தேடிக்கொள்ளலாம் அல்லவா? அதனால் வேலை இழந்தால் என்ன செய்வது என்பது இரண்டு வழிக்கும் ஓரளவாவது சமமான விஷயம்தானே. அந்த காரணத்துக்காக மட்டும் பெருநிறுவனத்திலேயே இருப்பது சரியான முடிவாகாது. அதனால் முதலில் எக்காரணங்களால் பெருநிறுவன வேலையை இழக்க நேரக்கூடும் என்று இப்போது காண்போம். முதலில் அவற்றை பட்டியலிட்டுவிட்டு அதன் பின் ஒவ்வொன்றாக விவரிப்போம். நிறுவனம் லாப குறைவினால் தத்தளிக்கக்கூடும். உங்கள் வணிக குழுவை, பிசினஸ் யூனிட் அல்லது நிறுவனத்தையே கூட விற்கலாம். உங்கள் நிறுவனம் மறுசீரமைப்பு ரீஆர்கனைசேஷன் செய்யக்கூடும். நீங்கள் சார்ந்துள்ள செயல்பாடு ப்ராஜெக்ட் நிறுத்தப்படலாம். உங்கள் மேல் அலுவலருடன் கருத்து வேறுபாடு இருக்கலாம். மேல் அலுவலர் மாற்றப்பட்டு புதியவருக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். அல்லது தனக்கு பிடித்த முந்தைய குழுவை தக்க வைத்துக் கொள்ள முயலலாம். அலுவலக அரசியலால் உங்களை இழித்து பேசி நீக்க வைக்கலாம். இது மிகவும் சாத்தியமே. உங்கள் வேலைக்கான எதிர்பார்ப்பு அளவை உங்களால் ஈடுகட்ட முடியாமல் போகலாம். இதுவும் சாத்தியமே. முதலாவதாக நிறுவனத்தில் லாப குறைவு ஏற்படுவதை பற்றி விவரிப்போம்.
பொதுவாக பெருநிறுவனங்களில் பங்குகள் பங்கு சந்தையில் விற்க வாங்கப்படுகின்றன. அந்த பங்குகளின் விலை பெரும்பாலும் அந்நிறுவனங்களின் ஒரு பங்குக்கான வருவாய் earnings per share EPS எனப்படும் கணிப்பின் மடங்காக இருக்கும். ஒவ்வொரு காலாண்டிலும் அந்நிறுவனங்கள் தங்கள் வரவு செலவு லாப நஷ்ட நிலையை பற்றி அறிக்கை வெளியிடும். அதை பற்றி நியூயார்க் பங்கு வர்த்தக நிபுணர்களோடு ஸ்டாக் அனலிஸ்ட்ஸ் கலந்துரையாடல் நடக்கும். இந்த காலாண்டு அறிக்கையும் கலந்துரையாடலும் நிறுவனத்தின் பங்கு விலையை நிர்ணயிப்பதில் மிக முக்கியமானவை. லாபக்குறைவால் உங்கள் வேலை எப்படி பாதிக்கப்படக்கூடும், பெருநிறுவனங்களில் வேலையை இழப்பதற்கான மற்ற காரணங்களையும் தீர்வுகளையும் வரும் நாட்களில் அலசுவோம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.